ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
ஆன்மீக சொல்வாய் உங்கள் அனைவருக்கும் முறையான வணக்கங்களையும் தெரிவித்து, உங்களுக்கு முடிந்தவரை திருவுருப்பயன் என்ற ஒரு தனி நூலை விளக்க உரையாக தருவதற்கு இறைவன் திருவருள் பாலித்திருக்கிறது. சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவு என்ற பொருளை தருவது. மற்ற சமயங்களைக் காட்டிலும் சைவ சமயம் என்பதுதான் தன்னுடைய கொள்கைகளை தீர்க்கமாக முடிவாக சொல்லியது. உங்களுக்கு தெரியும், சமயம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. மதம் என்பது தனிப்பட்ட ஒருவரால் நிறுவப்பெற்ற ஒரு நிறுவனம் ஆகும். அதற்கென கொள்கைகள் வரையறுக்கப்பெற்று அவை மாறாது நிலையுடையன. மதம், மத கொள்கைகள் மாறாது. சமயம் என்பது கடவுள் நம்பிக்கையோடு வாழுகிற ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற வழிபாட்டு முறை. இதுதான் சமயத்திற்கு விளக்கம். சமயம் என்பது வழிபாட்டு முறைமையினாலே ஆன்மாவை பக்குவப்படுத்துவது. சமைத்தல் என்றால் பக்குவப்படுத்தல் என்பது பொருள். எனவே சைவ சமயம் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துவதற்கு காலந்தோறும் மாறுபட்ட வழிபாடுகளை கூட கொண்டு விளங்கியிருக்கிறது. வழிபாடு என்பது இப்படித்தான் என்று வரையறுக்கப்படுவது இல்லை. கண்ணப்பருடைய வழிபாடு வேறு, ஞானசம்பந்தருடைய வழிபாடு வேறு, நாவுக்கரசருடைய வழிபாடு வேறு, சுந்தரருடைய வழிபாடு வேறு. எனவேதான் சரியை கிரியை யோகம் என்றெல்லாம் நாம் பிரித்திருக்கிறோம். இன்றைக்கு கண்ணப்பரை போல நாம் வழிபாடு செய்வதற்கு ஆலயங்களில் அனுமதி இல்லை. ஞானசம்பந்தரை போல அல்லது நாவுக்கரசரை போல இறந்த உடலை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்குள் செல்ல முடியாது. எனவே வழிபாட்டு முறைகள் மாறுபடலாம், ஆனால் அந்த வழிபாட்டு முறைகள் ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் சமயம் என்று பெயர். எனவே சமயத்தை தோற்றுவித்தவர் யார் என்று சொல்ல முடியாது. சமயம் என்பது சைவ சமயத்தை யார் தோற்றுவித்தார்கள், எப்பொழுது தோன்றிற்று என்று சொல்ல முடியாது. கிறித்துவ மதத்தை எப்பொழுது தோற்றினார்கள் என்று சொல்லலாம், யார் தோன்றினார் தோற்றுவித்தார்கள் என்று சொல்லலாம். புத்த மதத்தை சொல்லலாம், சமண மதத்தை சொல்லலாம். சைவ வைணவ சமயங்களை சொல்ல முடியாது, சாத்தத்தை சொல்ல முடியாது. எனவே சமயம் தோற்றுவிக்கின்ற காலம் தெரியாது, தோற்றுவித்தவர் யாரும் இல்லை. வழிபாட்டு முறைகளில் நாமே ஏற்படுத்திக் கொண்டு மன அமைதிக்காக, மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஏற்றுக்கொண்ட ஒரு வழிபாட்டு முறைகள் தான் நம்முடைய சமயம். நாம் கூட மனசு நினைச்சு பார்க்கலாம், சமயம் சொன்னா கோயில்ல சாமி கும்பிட்டாத்தான் நாம சைவன்னு ஒத்துக்குவோம். என்னதான் வீட்டுல உட்கார்ந்து நான் சாமி கும்பிட்டாலும் கோயிலுக்கு வராத ஆளா பார்த்து நான் சைவம் சொல்ல மாட்டோம். சைவத்தை நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான், சைவத்தின்படி கூட வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் கோயிலுக்கு வரலன்னா இவன் கோயிலுக்கு வராதவப்பா, இவன் சாமி இல்லைன்னு சொல்லிடுவான்ப்பா என்று சொல்லிவிடுவோம். எனவே வழிபாடு செய்யவில்லை என்றால் நம்முடைய சமயத்தார் ஏற்றுக்கொள்வதில்லை. மதங்கள் அப்படிப்பட்டதல்ல. மத கொள்கையை கடைபிடித்தாவே மதவாதிகள் என்று சொல்லுவார்கள். எனவே சைவ சமயத்தினுடைய வழிபாட்டு முறையில் வழிபடக்கூடிய பொருள்கள் எது என்றால், சைவ சமயம் வழிபாட்டு முறையில் இருந்து தத்துவத்திற்கு வருகிறது. கிபி 13 நூற்றாண்டில் ஞானாமிர்தம், திருவந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்ற நூல்கள் என்பன போன்ற நூல்கள் தத்துவ நூல்களாக தோன்றின. அவை 12 நூற்றாண்டினுடைய நிலை. 12 நூற்றாண்டுக்கு முன்னால் வரை நம்முடைய சைவ வழிபாட்டுக்குரிய திருமுறைகள் நம்மிடத்திலே வாழ்ந்தன. நிலைபெறுவார் எண்ணுதியில் இங்கே நிவா நித்தலும் எம்பிரான் கோயில் பொக்கு, வழிபாட்டு முறை. எனவே வழிபாட்டு முறையில் தோன்றியதுதான் சைவம். அந்த வழிபாட்டு முறையில் பிற மதங்களையும் பிற சமயங்களையோடு போட்டி போடுகிற அளவில் மத கொள்கைகள் வரையறுக்கப்பட்ட இந்த உலக அரங்கில் சைவ சமயத்தின் கொள்கைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்று சித்தாந்தம் தோன்றிற்று. தான் தோன்றுகிற பொழுதே ஒரு முடிந்த முடிவை தந்தது சைவ சித்தாந்தம். மூன்று பொருள்கள் உண்மை, மற்றவை எல்லாம் நிலையற்றது என்ற ஒரே கொள்கையை உடையதுதான் சைவம். சைவத்தின் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவம் என்பது ஏதோ புரியாத ஒன்று அல்ல. ஏதோ தத்துவம் பேசினா அவன் கொஞ்சம் புரியாதவன், மகா தத்துவம் புரியினா அவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது, அதான் மகா தத்துவம்னு சொல்லுகின்ற காலம் ஒரு காலம். தத்துவம்னா புரியாத சொல்றது, மகா தத்துவம்னா சொல்றவனுக்கும் புரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது, அப்படி வளர்ந்த காலம் உண்டு. ஆனால் அந்த காலத்தை மாற்றி நம்முடைய குருமகா சன்னிதானம், 23வது குருமகா சன்னிதானம் காலத்தில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட 10 பேர் 12 வேடத்தில் இருந்த இந்த தத்துவத்தினுடைய விளக்கங்கள் பிறருக்கும் கையில் வர வேண்டும் என்று அவர்களுடைய திருவருளால், குருவருளும் திருவருளும் சேர்ந்ததினாலே இன்றைக்கு ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான மக்கள் சித்தாந்தம் என்றால் என்ன, எத்தனை நூல்கள் உள்ளன என்பதையாவது தெரிந்து கொள்ளுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முப்பொருள் தான் சைவத்தினுடைய அடிப்படை. இந்த மூன்று பொருள்கள் உண்டு, மற்றவையெல்லாம் நிலையற்றவை. அவை அனுபவிக்க முடியுமே தவிர அனுபவித்து என்றைக்கும் நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லுவார். பதி பசு பாசம் என்பது, பதி என்றால் காப்பவன் என்பது பொருள். நேரடியான பொருள் பதி என்பதற்கு காப்பவன் என்பவர் பொருள். அதனால்தான் பத்திரம் என்று வந்தது. பத்திரம் பண்ணா அந்த சொத்து காக்கப்பட்டது. என்ன பத்திரம் பஞ்சிட்டியா கேட்கிறானா இல்லையா? ஒரு சொத்து பத்திரம் பஞ்சிட்டியான பத்திரம்னா என்ன? வெறும் தாள் இல்ல, அதுதான் காப்பது. அந்த சொத்துக்கு காவல் ஆவணம் அதுதான். அதனால்தான் பதி என்று சொன்னால் காத்தல் என்பது பொருள். பசு என்பது பதியினால் இயக்கப்படுகின்ற தன்மையை உடையது. பசுத்தன்மை என்று அதனை சொல்லுவார்கள். பசுன்னா நம்ம வீட்டில் வளர்க்கிற பசுன்னு நினைச்சிடப்படாது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாங்கள்லாம் தேர்வாளராக இருந்தபோது, இது உண்மையான செய்தி, நான் ஏதோ வேடிக்கைக்காக சொல்லலை, பசுவின் இலக்கணத்தை சித்தியார் எவ்வாறு சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால், அவன் 4 கால் உடைய வால் இருக்கு, கொம்பு இருக்குன்னு எழுதின காலம் எல்லாம் உண்டு. எனவே அது அல்ல, பசு என்றது இறைவனால் இயக்கப்பட்டு இயங்குவது, பசுமையை அனுபவிப்பது, இறைவனுடைய திருவருளை அனுபவிப்பது. பசுமையா இருக்குன்னு சொல்றோம்ல, அதனால இறைவனுடைய திருவருளை அனுபவிப்பதற்குரிய ஒரு பொருள்தான் பசு. பாசம் என்பது இரண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு தொடர்பு, கயர். அது கயறு கட்டப்பெற்று இருக்கிறது, கட்டியவன் கட்டியது யார் என்பதுதான் கேள்வி. பாசம் என்றால் கயறு, இரண்டு பேரையும் இணைப்பது. தனித்தனியாக தான் தோன்றிய காலத்தில் தனித்தனியாக இறைவன் தனியாக தோன்றினான், உயிர்கள் தனியாக தோன்றின, யாரும் தோற்றுவிக்கவில்லை. அவர்கள் இருவரையும் இணைப்பதற்காக தோற்றுவிக்கப்பானே தோன்றியதுதான் பாசம் என்ற கட்டு. எனவே பதி என்பது காப்பவன் என்றும், அவன் காப்பதற்குரிய பொருளாக அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருப்பது பசு என்றும், அவர்கள் இருவரையும் தொடர்பு படுத்துவதற்காக கட்டப்படுகிற கட்டு பாசம் என்றும், இந்த முப்பொருள் உண்மைதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கொள்கை. வேறு எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள்கள் அனைத்தும் நிலையில்லாதவை. இவை ஒன்றுதான் நிலைத்த ஒன்று, பதி பசு பாசம் அனாதி, பதியினை போல் பசுபாசம் அனாதி என்று சொல். எனவே இந்த முப்பொருளை பற்றி சொல்லக்கூடிய தத்துவ நூல்கள் தான் சிவஞானபோர். முதல் முதலாக சொன்னது நமக்கு கிடைத்திருக்க நூல்களில் காலத்தால் முற்பட்டது ஞானாமிர்தம், வாயுசமாமுனிவரால் எழுதப்பெற்ற, நமக்கு இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிற தத்துவ நூல்களிலேயே தொன்மை படைத்தது சிவஞான போதத்திற்கு முன்னால். சிவஞான போதம் முதல் தலைநூலாக நாம் ஏற்றுக்கொண்டாலும் சிவஞான போதத்திற்கு முன்னால் தோன்றியது ஞானாமிர்தம். திருவந்தியார் திருக்களிற்றுப்படியார் என்பன போல ஞானாமிர்தம், ஞான அமிர்தம், ஞானாமிர்தம். அதனை எழுதியவர் வாகீசமாமுனிவர். வாகீசமாமுனிவருடைய வாழ்வியல் கோழகி என்ற மடத்தை சார்ந்தது. கோழையின் ஒரு, நம்முடைய எப்படி திருவாரூரை ஆதீனம் சொல்றோமோ, திருப்பழந்தாள் ஆதீனம் என்று சொல்கிறோமோ, அதுபோல கோழகி மடம் என்று கங்கை கரையிலே இருந்து தோன்றி அது தமிழகத்தில் கால் கொண்ட பொழுது, திருவொற்றியூரில் மிகப்பெரிய மடம் இருந்த பொழுது, அதிலே ஞானம் பெற்றவர்தான் இந்த வாகீச முனிவர். இந்த வாகீச முனிவர் வந்தவர்களுக்கு சித்தாந்தத்தை சொல்லுவதற்காக பாடிய நூல் ஞானாமிர்தம். அதில் அனைத்து பாடமும் நமக்கு அனைத்து பகுதியும் கிடைக்க இல்லை, ஞானபட பகுதி மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஞானபாதம், ஞான பகுப்பு என்று சொல்வார்கள். அந்த ஞான பகுப்பில் 76 பாடல்கள் தான், 73 என்று சொல்வதும் உண்டு, 76 என்று சொல்வதும் உண்டு, 73 பாடல்கள் நிச்சயம் கிடைத்திருக்கின்றன. அவ்வாறு கிடைக்கப்பெற்றதை மாபாஷ்யத்தில் சிவஞான முனிவர் கையாளுவதனாலே, பாடல்கள் 5 பாடல்களை அவர் கையாண்டு இருப்பதனாலே ஞானாமிர்தத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. எனவே வழிபாட்டிலே இருந்த சைவ சமயம் தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று, தத்துவத்தை வரையறுத்து காட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது தோன்றிய நூல்களில் ஞானாமிர்தம் உள்ளிட்ட, சங்கற்ப நிராகரணம் வரை உள்ளிட்டு இருக்கக்கூடிய நூல்களில் ஒன்றுதான் நம்முடைய பாடமாக இருக்கிற திருவருட்பயன். இந்த நூலை எழுதிய பெரும்பந்தகை கொற்றவங்குடி உமாவதி சிவம். அவருடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்திருக்கலாம். தீட்சதர், தில்லை தீட்சதரில் ஒருவராக வாழ்ந்தவர் உமாபதி சிவம். சைவ சமயத்தினுடைய தனிப்பட்ட ஒரு கொள்கை, எந்த உயிரும் அல்லது எந்த ஜீவனும் எந்த ஆன்மாவும் இறைவனுடைய திருவருளை என்றைக்காவது ஒரு நாள் அடையும். அவருடைய திருவடியில் தன்னை அடிமையாக்கி வாழ்தல் உண்டு. கேவல நிலையிலும் சகல நிலையிலும் வாழ்ந்த ஆன்மா சுத்த நிலை என்று சொல்லுகிற நிலைக்கு என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆன்மா சென்றுதான் ஆகும். எந்த ஆன்மாவும் தண்டிக்கப்படுவதோடு நிறுத்தப்படுவதில்லை. எனவே என்றைக்காவது ஒரு நாள் சைவ சமயத்தில் நம்முடைய கொள்கையில் ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியைச் சேர்ந்துதான் ஆக வேண்டும். அதற்கு ஒரே ஒரு கண்டிஷன், அதற்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு, நீ வாழ்க்கையில் வாழ்வது மட்டுமல்ல, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், ஆனால் அந்த வாழ்க்கையின் நிலையில் ஆச்சாரியனுடைய உபதேசம் கேட்டுத்தான் நீ முக்தி பெற முடியும். ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்காமல், ஞானாசிரியருடைய உபதேசத்தை கேட்காமல் அல்லது அவருடைய தொடர்பு இல்லாமல், ஞானம் கிடைக்காமல் எந்த உயிரும் முக்தி அடைய முடியாது. இது சைவத்தினுடைய அசைக்க முடியாத நன்மை, ஒரு குறிக்கோள். எனவேதான் நீங்கள் பாடம் கேட்க வேண்டும், இந்த ஆன்மாக்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானாசிரியர்களாக இருக்கின்ற மெய்கண்டார், வாயிச முனிவர், அரோந்தியார், உமாவதி சிவம் போன்ற ஆச்சாரியருடைய உபதேச மொழிகளை ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவடியை அடைய வேண்டும். அடைவதற்கு இறைவன் ஆச்சாரிய வடிவத்தில் வந்து அருள் தருவான். இன்னைக்கு நமக்கு வாத்தியாரை தேடி எல்லாம் போக முடியாது, ஏன்னா பாதி பேர் ஜெயில இருக்கான் அல்லது பாதி பேர் வியாபாரத்தில் இருக்கான். வாத்தியாரா வாத்தியாரா இல்லை, எவனும் அவனே படிக்கிற பிள்ளையை கெடுத்துவிட்டு ஜெயிலுக்குள்ள போறான், அவனை எல்லாம் என்ன பண்ணுறது? எனவே அவனையெல்லாம் ஆச்சரியம் என்று நாம் சொல்ல முடியாது. நமக்கு சத்தினிபாதம் இறைவன் திருவருள் கிடைக்கிற காலத்தில் உறுதியாக ஆச்சாரிய வடிவத்தில் இறைவன் நமக்கு தோன்றுவான். இது சைவத்தினுடைய அசைக்க முடியாத கொள்கை. எத்தனையோ இந்த தமிழகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குறிப்பிட்ட 90 பேர் மட்டும் இந்த 10 நாட்கள் ஆச்சாரியுடைய உரையை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆன்மாக்களுக்கு அல்லது ஜீவன்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கக்கூடிய காலம் நெருங்கி இருக்கிறது என்பதுதான் பொருள். இல்லை என்றால் இந்த இடத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்க முடியாது. அப்பொழுது நாம் பெறக்கூடிய சிறப்பு என்ன என்றால், நம்முடைய ஆச்சாரி ஞானாசிரியராக இருக்கக்கூடிய மெய்கண்டார், அருணந்தியார், உமாபதி சிவம், இவர்களுடைய ஞான உரைகளை கேட்கிறோம். அதற்குரிய வாய்ப்புத்தான் திருவருள் பயன். உமாபதி சிவம் தீட்சராக வாழ்ந்தவர். தனக்கு ஆச்சாரியராக இருக்கின்ற மறைஞான சம்பந்தர் பட்ட கட்டையில் பகற்குருடி ஏகுது பாடி என்று சொன்ன ஒரு வார்த்தையினால் ஆச்சாரியரை அடையாளம் கண்டு அவர்பால் ஞானோபதேசம் பெறுவதற்கு தன்னுடைய குலத்தையும் மரபையும் மீறி, அந்தனர் குலத்திற்குரிய தீட்சிதற்குரிய மரபையும் மீறி மறைஞான சம்பந்தர்பால் அடைக்கிற பூந்து ஆச்சாரி ஞானோபதேசம் பெற்றுத்தான் 8 நூல்களை எழுதக்கூடிய வாய்ப்பினை பெற்றார். எனவே இன்றைக்கும் அவருடைய ஞான உபதேசங்கள் நமக்கு 8 நூல்களாக கைகளிலே ஏந்துவதற்குரிய திருப்பாதங்களாக, இறைவனுடைய திருவடி பாதங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அதில் அவருடைய சிவப்பிரகாசம் என்ற தலைமை நூல், அருந்தி சிவாச்சாரியாருடைய சிவஞான சித்தியாரை மெய்கண்டாருடைய வழிநூல் என்று சொன்னால் சிவஞான போதத்தினுடைய வழிநூல், அருந்தி சிவாச்சாரியார் எழுதியிருக்கின்ற சிவஞான சித்தியார் என்பது அவருடைய வழிநூல் என்று சொன்னால் சிவப்பிரகாசம் சார்பு நூல் என்று சொல்வார்கள். சிவப்பிரகாசத்தினுடைய சார்பு நூல் வழியாக வந்ததுதான் உமாபதி சிவம் தந்திருக்கக்கூடிய திருவருட்பயன். திருவருட்பயன் எழுதிய உமாபதி சிவத்திற்கு திருக்குறள் மேல் இணையற்ற பற்றுதல் உண்டு. தீட்சதராக இருந்தாலும் தமிழில் நாட்டமுடையவர், தமிழுக்கு ஆதரவு தந்தவர், தமிழை வளர்த்தவர், தமிழுக்கு ஞானாசிரியராக விளங்கியவர். அந்த பெருமான் திருக்குறளில் தாம் கொண்ட பற்றின் காரணத்தால் சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை 100 திருக்குறள் வெண்பாக்களால் 10 அதிகாரங்களில் தந்ததுதான் திருவருட்பயன். எனவே திருவருட்பயன் என்பது 10 அதிகாரங்களை கொண்டது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம், 100 குறட்பாக்களை பெற்றிருப்பது. அதில் கூறப்படுகிற செய்தி முதல் 3 அதிகாரங்களில் 30 உண்மையை கூறப்பெற்று அதனால் நமக்கு ஆன்ம தரிசனம் கிடைக்கப்படுகிறது. ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் என்பது நம்மை நாம் உணர்வது, நம்மை நாம் உணர வேண்டும். அத நம்ம சொன்ன இந்த நம்ம நாட்டுக்காரே போடாவெல்லாம் சாமியார் பயமா, உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு மேலை நாட்டுக்காரன் சொல்லிட்டானோ இவன் கைதட்டுவான். நம்ம பொழப்பு இப்படித்தான் இருக்கு. ஆகவே நம்மை நாம் உணர்வது என்பதுதான் முப்பொருளினுடைய சிறப்பு. அந்த முப்பொருளை பற்றி 3 அதிகாரங்களில் குறிப்பிடுகிறார். முடிந்தவரை இன்றைக்கு அந்த 3 அதிகாரங்களை நாம் காணுதல் வேண்டும். எனவே சொல்லிக்கொண்டே போனால் வரலாறு போனால் கொஞ்சம் நீளமாக போய்விடும். முதல் அதிகாரம், அதற்கு பல உரைகள் உண்டு. நிரம்படைய தேசியர் என்ற ஒருவருடைய உரை மிகச்சிறந்த உரை. அவர்தான் பழைய உரையாசிரியர். அவர் சிறப்பு பாயிரம் இந்த நூலை பற்றி பாடியிருக்கிறார். அது சில நூல்களில் இருக்கலாம். அது சிறப்பு பாயிரம் நூலை பற்றிய நான் இதுவரை சொன்ன செய்திகளை வரிகளாக பாடலாக சொன்னவை. இனி நாம் பார்க்கக்கூடியது நூலுக்குள்ளேயே நுழையப் போகிறோம். நூல் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் விநாயகப் பெருமானை வழங்குதல் வேண்டும். இது நம்முடைய மரபு. இலக்கியம் பாடுகிற ஒவ்வொருவரும் அந்த இலக்கியம் அல்லது அந்த பாடல் நன்றாக முடிய வேண்டும் என்பதற்காக கல்லால் நிழல்முறை வில்லாருளிய பொல்லா இணையடி தொழுதல் வேண்டும் என்று எப்படி மெய்கண்டார் தொடங்கி வைத்தாரோ அதுபோல உமாபதி சிவம் இந்த திருப்பயனுக்கு, திருவருட்பயனுக்கு 2 வரிகளிலே, அது 1.25 வரியில, ஞான கன்றினை குஞ்ச ஞான நற்குஞ்சரக் கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண் என்ற 2 வரியை தொடங்குகிறார். இப்பொழுது நான் நூலுக்குள்ளே போயிருக்கிறேன். முன்னே சொல்லப்பட்ட செய்திகள் அந்த நூலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக கூறப்பெற்ற செய்திகள். இப்பொழுது நாம் நூலுக்குள்ளே செல்கிறோம். நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். வேற ஒன்றும் இல்ல, நான் அடிக்கடியோட சொல்வது உண்டு. இப்ப பிகாம் பிஎஸ்சி படிக்கிறோம்னு வச்சுங்க, அங்க 1-3 அந்த படிப்பு, ஃபர்ஸ்ட் இயர் பாஸ் பண்ணாலும் சரி, நாங்க நம்ம படிக்கிற காலம்னா அப்படி இல்லை, நாங்களாம் வித்வான் படிக்கிற காலத்துல 1 பிரிலிமினரியில 1 பேப்பர் போனாலும் மறுபடியும் பிரிலிமினரி பாஸ் பண்ணா தான் ஃபைனலுக்கு வரலாம். இப்ப நீ எத்தனை வருஷம் வேணாலும் படிச்சுட்டு எப்போ வேணாலும் பரிச்சை எழுதிக்கலாம், 1 பேப்பரா பணம் கொடுத்து காப்பி அடிச்சு எப்படி வேணாலும் பாஸ் பண்ணலாம். ஆனா படிச்ச வகுப்புல மறுபடியும் வந்து உட்கார முடியாது. நீ பரிச்ச ஹால்ல எப்போனாலும் உட்காரலாம், பணம் கட்ட கட்ட ஃபெயிலா பண்ணா பாஸ் பண்ண உட்காரலாம், ஆனா படிச்ச வகுப்புல உட்கார முடியாது. படிச்ச வகுப்புல ஒரே ஒரு வகுப்புல மட்டும்தான் உட்கார முடியும், அதான் சித்தாந்த வகுப்பு. எத்தனை வருஷம் படித்தாலும் மறுபடியும் படிக்க வந்து உட்காரலாம். ஏனென்றால் தெளிவு ஏற்பட வேண்டும், அந்த தெளிவு நம்மால் அல்ல, இறையருளால். ஏதேனும் ஒரு சந்தேகம் வருகிறது என்று சொன்னால் அந்த சந்தேகத்தை ஞானாசிரியர்கள் மட்டும் தீர்த்து வைக்க முடியாது. மாவுஜி சிவம் தெளிவா சொல்றார், இந்த பாட்டு வெறும் கடவுள் வாழ்த்து பாட்டு மட்டுமல்ல, இந்த கடவுள் வாழ்த்து இல்லாத இந்த பாட்டு நான் என்னுடைய ஆய்வு நிலையில் பெரியவர்கள் சொல்லுவதை விட, இங்க நடத்துகிற பெரியவர்கள் சொல்லுகிறதை விட என்னுடைய நிலையில் நான் சொல்லுவது இப்ப தெரியும் நினைக்க கடைசியில் இருக்கவங்களுக்கு பாவம் கஷ்டப்படுறீங்க. நாம் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இந்த ஞான நூல்களில் தெளிவு ஏற்படாது. ஆசிரியர்கள் என்னதான் சொன்னாலும் அந்த சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வர வேண்டுமானால், இறையருள் நம்பிக்கையோடு இந்த நூல்களை படிக்க வேண்டுமே தவிர, இப்படியெல்லாம் இருக்குமா, உயிர் எப்படி தானே தோன்றிருக்கும், உயிர் தோன்ற அதுக்கு ஒருத்த வேண்டாமா, ஏதாவது ஒரு பொருளை சொன்னா மிஷினை வச்சு தானே செய்யறோம், சும்மா இவங்க கதை அடிக்கிறாங்க. நீ முதல்ல நம்பு, உள்ள பிறந்திருக்கு நம்புறியா இல்லையா, யாருக்கு பிள்ளைன்னு அப்புறம்தான். இந்த அம்மா புள்ள பெத்துட்டா, அவதான் பெத்திருக்காங்கிற நம்புறியா இல்லையா, அவ யாருக்கு பெத்தானு அவளுக்கு தான் தெரியும். நீ அதை போய் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது, பெத்தத நம்பு, உன் புள்ளைன்னு வாழ, அது உனக்கு நல்லது பண்ணா ஏத்துக்க, இல்லாடி போ முதியோர் இல்லத்துல உன்னை சேர்த்தா அதுல போய் சேர்ந்துக்க வந்துட்டான். இதெல்லாம் நம்ம கையில இல்ல, நம்ம பிள்ளையாச்சேன்னு ஒரு காலத்துல நம்மள நம்ம அப்பா சொன்னா, இப்ப நம்ம பேரை மேத்தியில் நம்ம சொல்ல முடியாது என் பிள்ளைன்னு, ஏன்னா அது வர்றவரு ஜோடியோடு வருது, போறவரு ஜோடியை பிரிச்சுட்டு போயிருது, அதனால அது சொல்ல முடியாது. நாம் படிக்கின்ற பொழுது ஞான நூல்களை கலைஞானம் நன் கலைக்குரிய, வெறும் ஞானம் என்று சொல்லவில்லை உமாபதி சிவம், கலை ஞானம் என்று சொல்லுகிறார். தத்துவங்களுக்குரிய நிலையில் கலை இன்றியமையாத ஒன்று. எனவே அந்த செயல் முறையாக இருக்கக்கூடிய செயலால் அனுபவத்தால் பெறக்கூடிய அறிவு. எனவே கடவுள் கொள்கைகளெல்லாம் ஒருவர் சொன்னதினாலே நம் உள்ளத்தில் வாராது, கடவுள் கொள்கையை நாம் அனுபவிக்கிற பொழுதுதான் கடவுள் கொள்கையை உணர முடியுமே தவிர, மற்றவர் எடுத்துக்காட்டி இவர்தான் கடவுளினை காப்பாற்றுகிறார் என்று என்னதான் சொன்னாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாமே அனுபவிக்கிற பொழுதுதான் கடவுள் கொள்கையை நாம் உணர முடியும். எனவே தத்துவம் என்று சொல்லுகிற பொழுது வித்யா தத்துவத்தில் நான் இப்பொழுது நினைக்கிறேன், கலை என்பதற்கு என்ன வேண்டுமானாலும் பொருள் சொல்லலாம், வித்யா தத்துவத்தில் கலை என்ற ஒரு தத்துவம் சொல்லப்படுகிறது. காலம் நியதி கலை வித்தை அராகம் என்று சொல்வார்கள். அந்த கலை என்பதை கூட நம்முடைய செயல்பாடுகள், செயல்பாடுகளால் தான் இந்த உயிர் இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்முடைய நமக்கு வாழ்க்கையில் நடைபெறுகின்ற செயல்களால் தான் இறைவன் இருக்கிறான் என்று நம்புகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய நம்புகின்ற ஞானமாக இருக்கக்கூடிய உணரக்கூடிய ஞானம் நமக்கு வர வேண்டுமானால், ஞானத்தினுடைய நிலையை நாம் உணர வேண்டுமானால், உணரத்தான் முடியும், ஞானத்தை அனுபவிக்கத்தான் முடியும். ஞானம் எப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் சிற்றின்பம் பேரின்பம் என்றார்கள். சிற்றின்பமும் எப்படி இருந்தது என்று சொல்ல முடியாது. கல்யாணம் காலையில பையன் போய் எப்படா இருக்கு கேட்டானே, எப்படி சொல்ல முடியுமா? பேரின்பம் எப்படி இருந்தது என்று ஞான சம்பந்தரை கேட்டால் அவர்தான் ஞானத்தை அனுபவித்தார். நான் அனுபவிச்சிருக்கேனே, நான் அனுபவிச்சதை பாடியிருக்கேன், நீ பாடினா உனக்கு வினை வரார், அவ்வளவுதான். நீ இப்படி அனுபவி, நான் இப்படி அனுபவிச்சிருக்கேன், நீ இப்படி அனுபவிடான்னு சொல்லல. நான் அனுபவிச்சேன், அனுபவிச்சதை நான் பாடியிருக்கிறேன், பாட்டை வச்சு நீ பாடு பாடுனா உனக்கு வினை வராது. கடைக்காப்பு திருக்கடைக்காப்பதானே. அப்படியானால் பேரின்பம் எப்படி இருந்தது என்று யாரும் சொல்ல முடியாது. சொல்லியிருந்தா நம்ம போய் இப்பவே கொண்டு போய் 541 கோடியை கொடுத்து ஞானத்தை வாங்கிட்டு வந்துருவான். அப்ப நம்முடைய நிலையில் எது என்பதை உணர்வதற்கு இறையொருள் இல்லாமல், அதான் நல் குஞ்சரம், குஞ்சரம் என்றால் யானை, கன்று என்றால் யானை கன்றாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான். அழகாக சொன்னார், யானை முகத்தான் என்று சொல்லவில்லை, மற்றவர்களால் பாடினால். ஏனென்றால் இந்த திருவருட்பயன் சித்தாந்தத்தை உணர்ந்து கொள்வதற்கு அடிப்படை நூல். இதை படித்தாலே, இதை படித்த பிறகுதான் மற்ற நூல்கள் நமக்கு புரியும் என்று எல்லோரும் சொல்வார்கள். எனவே படிக்கக்கூடிய நூல் நற்குஞ்சர கன்றுனர், இறைவனாகவே குஞ்சரத்தை பார்க்கவில்லை.